இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சிலுவை சுமந்து போகும் இந்த சுமைகள் நானையா, செல்லும் கண்மலையே உம் கண்ணீர் நானையா. நான் வாழ வேண்டி உம்மை நானும் மாட்டி வதைத்தேனே, என்னை வாழ வைக்க வந்த உம்மை காட்டி கொடுத்தேனே. சிலுவை சுமர்ந்து சுமையை தூக்கி சுமக்கவும் துதியினை நீர் தூக்கி எறிந்தீர். என் துக்க சுமையை தூக்கி சுமக்கவும் துதியினை நீர் தூக்கி எறிந்தீர். சிலுவை சுமந்து போகும் சுமைகள் நானையா, கலங்கி செல்லும் கண்மலையே உம் கண்ணீர் நானையா. என் மீறுதலால் காயப்பட்டீர், என்னை மீட்க நொறுக்கப்பட்டீர்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு குடும்பத்தை உருவாக்குதல், பில்டிங் ஃபேமிலிஸ். அநேக நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை சாதிக்கிறோம், அநேக சாதனைகளை படைக்கின்றோம், அநேக விஷயங்களை நாம் சாதித்து காண்பிக்கின்றோம். ஆனால் நாம் செய்ய மறந்த அல்லது செய்யாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். அதாவது குடும்பத்தை உருவாக்குதல் அல்லது குடும்பத்தை கட்டுதல் என்ற காரியத்தை நாம் இந்த நாளில் கூட பார்க்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பம் மிக மிக முக்கியமானது. நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதே குடும்பம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் என்றால், சண்டைகள் நிறைந்த குடும்பமாக இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் இருக்காது என்று பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும்? குடும்பத்தை கட்டுவதை குறித்து வேதாகமத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்கலாம். மத்தேயு 7:24-27 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். வீடு கட்டக்கூடிய காரியத்தை அங்கே சொல்கிறார். அதாவது இரண்டு நபர்கள் அவர்கள் வீடு கட்டுகிறார்கள். ஒருவர் வந்து மணலை வைத்து வீடை கட்டுகிறார், இன்னொருவர் கற்பாறையின் மேல் வீடை கட்டுகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் வாசிக்கின்றேன் 24:1. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை செறிந்து பெருவல்லம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்று வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே கற்பாறை யார், கண்மலை யார் என்ற கேள்வி வருகிறது. அந்த கற்பாறை கண்மலை கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரே நம்முடைய கற்பாறையாக இருக்கிறார், அவரே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் யாரின் மேல் கட்டப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். அதாவது கிறிஸ்து அந்த குடும்பத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும், கிறிஸ்து அந்த குடும்பத்தின் நடத்துனராக இருக்க வேண்டும், கிறிஸ்து அந்த குடும்பத்தின் மத்தியில் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு அந்த குடும்பத்தில் மிக முக்கியமான இடம் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவ்வாறு கிறிஸ்து அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வரலாம். பெருமழை வரலாம், பெரும் வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், எது வேண்டுனாலும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்து அந்த குடும்பத்தின் அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது ஒன்றுமே அசைக்கப்படாது என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. ஆகையால் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால், அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா என்பதை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். குடும்பத்திலே குடும்ப ஜபம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். குடும்பத்திலே வேத வாசிப்புக்கென்று நேரம் ஒதுக்கப்படுகின்றதா என்பதை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து இருந்தால் மாத்திரமே அந்த குடும்பம் கட்டப்படும். ஏனென்றால் கிறிஸ்து அந்த குடும்பத்தின் ஆலோசகராக இருக்கிறார். கிறிஸ்து அந்த குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் கிறிஸ்து ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சரி, ஒரு மனிதன் கற்பாறையின் மேல் வீடை கட்டினான். அந்த கற்பாறை கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகையால் பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தது, அது ஒன்றுமே ஆகவில்லை. ஏனென்றால் அவருடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று நாம் படித்தோம். இப்பொழுது இன்னொரு நபர் வீடை கட்டுகிறார். அவர் எதில் வீடை கட்டுகிறார் என்று நாம் சற்று பார்க்கலாம். 26வது வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது நபர் எதின் மேல் வீடை கட்டினார் என்று பார்க்கும் பொழுது மணல் மேல் வீடை கட்டினான். அப்படி என்றால் மணல் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் சாத்தான் என்று நாம் சொல்வோம். அது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கூட மணல் என்று சொல்லப்படும் பொழுது இந்த உலகத்தின் மேல் வீடை கட்டக்கூடியவன், அதாவது இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய வேலையின் மேல் நம்பிக்கை வைத்து, தான் படித்த படிப்பின் மேல் நம்பிக்கை வைத்து, தன்னுடைய சரீர பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, நம்மால் அனைத்தையும் சாதிக்க முடியும், நம்மால் எல்லாமே முடியும், நாம் தான் சிறந்தவர் என்ற கர்வத்தோடு கூட வாழக்கூடியவர்கள் அனைவருமே தன்னுடைய வீடை அவர்கள் எதன்மேல் கட்டுகிறார்கள் என்றால் மணல் மேல் கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்து ஒரு நாள் என்னை விட்டு செல்லலாம், அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட வயது அல்லது இளமை ஒரு நாள் என்னை விட்டு செல்லலாம். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல. ஒருவேளை நான் பணக்காரனாக இருக்கலாம், பணம் என்னை ஒரு நாள் என்னை விட்டு செல்லலாம். ஆகையால் இந்த உலகத்தை நாம் நம்பி உலகத்துக்குரிய காரியங்களை நாம் சேர்த்து வைப்போம் என்றால் அதை மணல் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அது ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து சென்றுவிடும். ஒரு காற்று அடித்தால், ஒரு உடல்நிலை குறைவு ஏற்பட்டால், ஏதோ ஒரு சீற்றம் ஏற்பட்டால், நீங்கள் சம்பாதித்து வைத்த பணமெல்லாம் உங்களை விட்டு சென்றுவிடும், நீங்கள் சேர்த்து வைத்த உடல் ஆரோக்கியம் எல்லாம் உங்களை விட்டு சென்றுவிடும். ஆகையால் கிறிஸ்து அந்த வீட்டிற்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவை நீங்கள் ஆலோசகராய் வைக்கும் பொழுது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் சரியான இடத்தில் கொண்டு சேர்க்கப்படும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் தாளந்து சரியானதுக்காக பயன்படுத்தப்படும். ஆகையால் கிறிஸ்து இருக்கும் பொழுது நம்முடைய தாளந்து, நம்முடைய பலன், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய பணம் யாவும் சரியாக அவருடைய நாமத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்து இல்லாத பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கர்வத்திற்காகவும் நம்முடைய பெருமைக்காகவும் நாம் அதை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால் மணல் மேல் அது கட்டப்படக்கூடாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக ஆபத்துகள் வரக்கூடியதை பார்க்கிறோம், அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், தேசத்தில் அநேக அழிவுகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதை பார்த்து எச்சரிக்கை அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்து மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த கெட்ட குமாரனுடைய கதை நம் அனைவருக்குமே தெரியும். இவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனிடமிருந்து எல்லா பணத்தையும் செல்வத்தையும் அவன் வாங்கி சென்றான் என்று பார்க்கிறோம். அவனுடைய மனதிலே தோன்றின காரியம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், அவன் நினைத்தான் பணம் இருந்தால் அது போதும், பணம்தான் எனக்கு எல்லாமே, இந்த பணத்தை வைத்து நான் எதை வேண்டுனாலும் சாதிக்கலாம் என்று தன்னுடைய இருதயத்தில் அவன் நினைத்து கொண்டு அந்த செல்வத்தை பணத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அவன் வாங்கி கொண்டு, தகப்பன் எனக்கு முக்கியமில்லை பணம்தான் முக்கியம் என்று அவன் சென்றான். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே அவன் நினைத்தான் பணத்தை வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தான். அதே பணத்தை அவன் செலவழிக்க மீண்டும் செலவழிக்க தூண்டப்பட்டது. பாவத்திலே அவன் ஈடுபட்ட பொழுது மீண்டும் பாவம் செய்ய தூண்டியது. அந்த பணத்தை வைத்து இன்னும் அதிகமாக பாவம் செய்தான். அந்த பணத்தை வைத்து இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். அந்த பணத்தை வைத்து தன் நண்பர்களுக்கு செலவழிக்க ஆரம்பித்தான். அந்த பணத்தை வைத்து எல்லா அயோக்கியமான பாவத்தையும் அவன் செய்து முடித்தான். கடைசியில் அந்த பணம் அவனிடம் இல்லை என்று தெரிந்த மாத்திரத்திலே அவனுடைய நண்பர்கள் அவனை விட்டு சென்று விட்டார்கள். அவன் இருந்த இடத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது பஞ்சம் வந்து விட்டது. அவனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் எது தன்னை காப்பாற்றும் என்று நினைத்தானோ, தன்னுடைய நண்பர்கள் தன்னோடு இருப்பார்கள் என்று அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஆனால் யாருமே அவனிடத்தில் இல்லை. அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய தகப்பனை நினைத்து பார்க்கிறான். தன் தகப்பனிடத்திற்கு தான் மீண்டும் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை விட்டு போயிருந்திருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்திருக்கலாம், அல்லது இன்னமும் நம்முடைய வீடை நாம் மணல் மேல் கட்டி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என்னை நோக்கி பார், என்னிடத்தில் வா, நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவனாக இருப்பேன். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் வரும். ஆகையால் அவைகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீ என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எபேசியர் 6:12 நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய யுத்தம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோடு அல்ல, அதாவது நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் நம் ஆண்டவரை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அநேக போராட்டங்களை கொண்டு வருவான், அநேக கஷ்டங்களை கொண்டு வருவான். அப்படி என்றால் அவ்வாறு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் என்ன நினைப்போம் என்றால், நாம் ஏன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், நாம் ஏன் கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும், நான் ஏன் திருச்சபைக்கு செல்ல வேண்டும், நான் ஏன் அவருடைய காரியங்களிலே நான் முதலிடம் கொடுக்க வேண்டும், இந்த உலகத்தை பின்பற்றினால், இந்த உலகம் சொல்வதை நான் கேட்டால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, என் கை நிறைய பணம் கிடைக்கிறது, நல்ல உணவு கிடைக்கிறது, நல்ல வீடு கிடைக்கிறது, ஆகையால் நான் ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், ஏன் நான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் எபேசியர் 6:12 சொல்கின்றது, உங்களுடைய யுத்தம் மனிதர்களோடு அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு, அதாவது பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட லூசிபரும் அவனைச் சேர்ந்த தூதர்களும், அவனை சாத்தான் என்று நாம் அழைக்கிறோம், அவனோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் நாம் தேவனோடு ஜபத்தில் தரித்து நிற்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது யோபு தன்னுடைய குடும்பத்தை அவன் எவ்வாறு பாதுகாத்தான் என்று பார்க்கும் பொழுது, ஜபத்தின்படியாக மாத்திரமே அவனால் தன்னுடைய குடும்பத்தை அவன் பாதுகாக்க முடிந்தது என்று பார்க்கிறான். நாம் யோசிக்கலாம், ஆம், யோபு ஜபம் செய்தாரா, எங்கு ஜபம் செய்தார், யோபு எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார், பாதுகாத்தார், அதுதான் எல்லாம் இறந்து விட்டார்களே, எல்லாம் மறித்து விட்டார்களே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோபு 1:5 நாம் வாசிக்கலாம். யோபு 1:5 வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிக்கிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின் படியாயும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். இங்கே பார்க்கும் பொழுது யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலியிடக்கூடியதை பார்க்கிறான். பலியிடுகின்ற முறை என்றால் என்ன என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது, பலியிடுகின்ற ஒரு முறை என்னவென்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்காக அல்லது தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வதற்காக அவர்கள் பலிகளை செலுத்த வேண்டும். இன்னும் நாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி என்னுடைய பாவத்திற்காக அது பலியிடப்படுகின்றது, என்னுடைய பாவத்திற்காக அது மரிக்கிறது, அதாவது என்னுடைய பாவத்தை அது ஏற்றுக்கொள்கின்றது என்பதை அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும் என்று சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஆட்டுக்குட்டியாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிப்பார் என்பதற்கு அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே பலிகளை அவர்கள் செலுத்த வேண்டியதாக இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலிகளை செலுத்துகிறார், அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ரட்சியுங்கள், அவர்கள் ஒருவேளை பாவம் செய்திருந்தால் அவர்களை மன்னியுங்கள் என்று யோபு ஜபத்தினால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு கிறிஸ்துவ குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஜபம் காணப்பட வேண்டும். மிக மிக முக்கியமானதுங்க. கிறிஸ்து இருக்க வேண்டும், இரண்டாவது கிறிஸ்துவிடம் அதிகமாக ஜபிக்க வேண்டும். இன்று அன்னருடைய வாழ்க்கையை ஜபம் அது இல்லாத ஒரு காரியமாக காணப்படுகின்றது. ஜபம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக யோபு விருந்தாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்கே பார்க்கும் பொழுது யோபு உடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்க குடும்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யோபுவுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று சாத்தான் எத்தனை முறையோ முயற்சி செய்திருக்கிறான். எத்தனையோ முறை அங்கே சென்று யோபுவை நாம் கீழே விழ வைக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் சாத்தானால் அது முடியவில்லை. ஏனென்றால் இங்கே சாத்தான் சொல்கின்றான், நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். அப்படி என்றால் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், ஜப வீரனாய் இருக்கிறான், அவனுடைய வீட்டை நீ வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், ஆகையால் தான் அவன் உம்மை துதிக்கிறான், அவன் உம்மை நேசிக்கிறான், நீர் அவனுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறீர், அதனால்தான் அவன் உம்மேல் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு முறை அந்த பாதுகாப்பை நீர் எடுத்துவிடும், அவன் உத்தமனாய் இருக்கிறானா என்று பார்க்கலாம் என்று அங்கே சாத்தான் தேவனோடு அவன் ஒரு சவாலை வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் அதை எடுத்தாலும் என்னுடைய தாசனாகிய யோபு எனக்குள் நிலைத்து நிற்பான் என்று சொன்ன அந்த காரியத்தை செய்ய அனுமதிக்கிறார். சாத்தான் யோபுவுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்தான், ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்திலே நிலைத்து நின்றான். அவன் ஒருபோதும் தேவனை தூஷிக்கவில்லை. அவன் சொன்ன காரியம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறான். இது எப்படி யோபுவால் நடந்தது, அது எப்படி சாத்தியமானது என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கு காரணம், யோபு இதற்கு முன்பதாகவும் அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான், ஜப வீரனாய் இருந்தான். ஆகையாளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்த பிறகும் அவன் ஜபித்து கொண்டேதான் இருக்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜப வாழ்க்கை ஒருபோதும் கீழே விழாது, அவன் ஜபித்து கொண்டே இருக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஆகையால் தான் யோபு முன்பு அதிகமாக ஜபித்தான், பிரச்சனை வந்த பிறகு இன்னும் அதிகமாக ஜபித்தான், அவனுடைய வாழ்க்கையில அந்த ஜபம் மாறவில்லை. ஆகையால் அவன் இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் மீண்டுமாக இரட்டத்தனையாக யோபுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலே ஜபம் இருக்கிறதா? யோபுவை போல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், யோபுவை போல உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எப்படி உயர்த்துவார் என்று பார்க்கும் பொழுது யோபு 42:10 வாசித்தும் பொழுது அவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார், இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். எப்படி என்று பார்க்கும் பொழுது 700 ஆடுகள் யோபுவுக்கு இருந்தது, ஆனால் எத்தனை மடங்காக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கும் பொழுது 14 ஆடுகளாக மாற்றினார். 3000 ஒட்டகங்கள் இருந்தது, ஆனால் அவர் உண்மையாக இருந்தது நிமித்தமாக அவருக்கு 6000 ஒட்டகங்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். 500 ஏர் மாடுகள் இருந்தது, 1000 அது மாறியதை நாம் பார்க்கிறோம். 500 கழுதைகள் இருந்தது, 1000 கழுதைகளாக அது மாறியதை பார்க்கிறோம். 7 குமாரன், 3 குமாரித்திகள் இருந்தார்கள். ஆண்டவர் அந்த குழந்தைகளை யோபுவுக்கு தரக்கூடியதையும் நாம் என்ன பண்றோம்னு சொன்னா வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் யோபுவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரட்டத்தனையாக கொடுத்தார், இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவினால் நாம் கட்டப்படும் பொழுது, நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவில் நிலைத்து நிற்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் மிக மிக முக்கியமானது. பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்க்க வேண்டும். நீதிமொழிகள் 29:15 வசனம் வாசிக்கும் பொழுது, பிரம்பை கையில் ஆளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அதாவது உன்னுடைய பிள்ளை பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது கண்டிக்க வேண்டும், சத்தியத்தில் வளர்க்க வேண்டும், இது செய்யாது என்று சொல்லித்தர வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது மாத்திரமே அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளும். ஆகையால் கணவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், மனைவி கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இந்த மூன்று நபர்களுமே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தை யாராலேயுமே அசைக்க முடியாது, இந்த குடும்பத்தை யாராலேயுமே உடைக்க முடியாது. அந்த குடும்பத்தின் பாதுகாவலனாக கிறிஸ்துவே இருப்பார். யோபுடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். குடும்பத்தின் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம், கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு அந்த கிருபைக்காக நேரத்தில் அனைத்து குடும்பங்களும் இந்த கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லா தேவைகளையும் சமர்ப்பித்து இயேசுவி நாமத்தினால் கேட்டு நமக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.